ஜெகத்தை தினம் ஞானி சகல பேர்க்கும் அதமிமானி உத்தம ஜீவிய வழிகாட்டும் உயர்வானுலகில் உனை கூட்டும் சத்திய வேதத்தை தினம் ஞானி சகல
அன்பான சகோதரனே சகோதரியே, இக்காலை வேளையில் இவ்வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.
கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்நாட்களிலே யோசுவாவின் புத்தகத்தை நாம் கற்று வருகிறோம். மோசேக்கு பிறகு யோசுவா இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தும் பொறுப்பெடுத்து அவர்களை யோர்தானுக்கு அக்கறைப்படுத்தும் நிகழ்ச்சியை கடந்த நிகழ்ச்சியிலே சிந்தித்தோம். இந்த அதிகாரத்திலே ஜனங்கள் விருத்து சேதனம் செய்யப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். இப்பொழுது அவர்களுக்கு மன்னா கொடுக்கப்படவில்லை, அந்த தேசத்தின் சோளத்தை அவர்கள் சாப்பிட ஆரம்பிக்கிறார்கள். இறுதியாக கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காலகட்டத்திலே இந்த தரிசனம் யோசுவாவுக்கு தேவையானதாக இருந்தது. இந்த மூன்று காரியங்களும் இந்த அதிகாரத்திலே முக்கியமானவை. வாசிக்கிறேன், யோசுவா 5:1. இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீர்மளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை யோர்தானுக்கு மேல் கரையில் குடியிருந்த எமோரியரின் சகல ராஜாக்களும் சமுத்திரத்தருகே குடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்களும் கேட்டது முதற்கொண்டு அவர்கள் இருதயம் கரைந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். யோர்தான் நதி கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருந்தபடினாலே எமோரியர்களும் கானானியர்களும் இஸ்ரேல் ஜனங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் யோர்தானை கடந்து வருவார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை. யோர்தானின் வெள்ளம் வற்றி போகும் காலத்திலே கடந்து வருவார்கள் என்றுதான் நினைத்தார்கள். யுத்தத்திற்காக ஆயத்தப்படுவதற்கு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கிறது என்று எண்ணினார்கள். ஆனால் யோர்தானை கடப்பதற்கு கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தார் என்பது அவர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. வசனங்கள் 2-5 வாசிக்கிறேன். அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப 2வது இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்றார். அப்பொழுது யோசுவா கருக்கான கத்திகளை உண்டாக்கி இஸ்ரவேல் புத்திரரை ஆர்லோத் மேட்டிலே விருத்த சேதனம் பண்ணினான். யோசுவா இப்படி விருத்த சேதனம் பண்ணின முகாந்திரம் என்னவென்றால், எகிப்திலிருந்து புறப்பட்ட சகல ஆண் மக்களாகிய யுத்த புருஷர் எல்லாரும் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்தரத்திலே மாண்டு போனார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்தரத்திலே பிறந்த சகல ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருந்தார்கள். புதிய சந்ததியினர் விருத்த சேதனம் எனும் தேவனுடைய கட்டளையை உதாசீனம் செய்திருந்தார்கள். அது ஆபிராமுடைய உடன்படிக்கைக்கு அடையாளமானதாயிருக்கிறது. ஆபிராமின் உடன்படிக்கையின்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசம் கொடுக்கப்பட்டது. ஆனால் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்த காலத்திலே இந்த உடன்படிக்கையை மறந்து போனார்கள். வசனங்கள் 6-9 வாசிக்கிறேன். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாலு மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வனாந்தரத்தில் நடந்து திரிந்தார்கள். கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படி அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தார். அவர்களுக்கு பதிலாக அவர் இளம்பு பண்ணின அவர்கள் பிள்ளைகளை யோசுவா விருத்த சேதனம் பண்ணினான். வழியிலே அவர்களை விருத்த சேதனம் பண்ணாததினால் அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதிருந்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு தீர்ந்த பின்பு அவர்கள் குணமாக மட்டும் தங்கள் தங்கள் இடத்திலே பாளையத்தில் தரித்திருந்தார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் சரீரப்பிரகாரமாகவும் இஸ்ரேல் ஜனங்கள் விருத்த சேதனத்தை கை கொள்ளவில்லை. இது ஆபிரகாமின் உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. எகிப்திலிருந்து வெளியே வந்தது முதல் 40 வனாந்தரத்திலே அலைந்து தெரிந்தார்கள். அவர்கள் யுத்தத்தின் புருஷராயிருந்தார்கள். எல்லாரும் மரித்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு பிள்ளைகளை கொடுத்திருந்தார். அவர்களுக்குத்தான் யோசுவா இப்பொழுது விருத்த சேதனம் செய்தார். இப்பொழுது கர்த்தர் எகிப்தின் நிந்தையை அவர்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்கிறார். எகிப்தின் நிந்தை என்று சொல்லும்பொழுது எகிப்திலே அவர்கள் அடிமைகளாக இருந்த பின்னான காலங்களிலே இந்த பழக்கமானது உதாசீனம் செய்யப்பட்டதாய் இருந்திருக்கிறது. அவ்வாறு அவர்கள் இந்த காரியத்திலே கருத்தற்றவர்களாய் இருந்தது வனாந்தர பிரயாணத்திலேயும் தொடர்ந்தது. எனவே கர்த்தருடைய கட்டளைப்படி யோசுவா ஜனங்களை விருத்த சேதனம் செய்தார். இந்த இடம் புரட்டி போட்டேன் என்று அர்த்தம் கொள்ளும் கில்கால் என்று பெயர் பெற்றது. யோசுவா 5:10. இஸ்ரவேல் புத்திரர் கில்காலில் பாளையம் இறங்கியிருந்து மாதத்தின் 14 அந்தி நேரத்திலே எரிகோவின் சமனான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். அது பின்மாறி பெய்யும் காலம். இஸ்ரவேல் ஜனங்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு பஸ்காவை ஆசரித்தார்கள். இஸ்ரவேலிலிருந்து எகிப்தின் நிந்தை புரட்டி போடப்பட்டுவிட்டது. ஆபிராமின் சந்ததியாருக்கு தேவன் இந்த வாக்குத்தத்த பூமியை கொடுப்பேன் என்கிறார். அந்த வாக்குத்தம் இப்பொழுது உண்மையாக போகிறது. இவை எல்லாமே ஆவிக்குரிய செய்தியையும் நமக்கு கொடுக்கிறது. பழைய சுபாவத்திலே எந்த நன்மையும் இல்லை. பழைய சுபாவம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ள முடியாது. பழைய சுபாவம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கவும் முடியாது. பழைய சுபாவம் கானானைப் போலவோ பரலோகத்தைப் போலவோ இல்லை. பழைய சுபாவம் எப்படி இருக்கிறது? கலாத்தியர் 5:17 பாருங்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்று கொண்டு விரோதமாயிருக்கிறது. பழைய மாம்ச சுபாவத்திலே எந்த நன்மையும் இல்லை என்பதை அப்போஸ்தலனாகிய பவுலும் அறிந்திருந்தார். அது மட்டுமல்ல, புதிய சுபாவத்திலேயும் எந்த வல்லமையும் இல்லை என்பதையும் அவர் அறிந்திருந்தார். ரோமர் 7:7 இதை குறித்து நாம் வாசிக்கலாம். இப்பொழுது யோசுவா 5:11-12 வாசிக்கிறேன். பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தாலாகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போயிற்று. அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில்தானே புசித்தார்கள். புதிய பாட்டிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது போல மன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு ஓவியமாயிருக்கிறது. ஞாபகம் இருக்கிறதா? யோவான் 6:49-51 வாசிக்கிறேன். உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மறித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் எந்தெண்டைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். மன்னா இயேசு கிறிஸ்துவை நமக்கு நினைப்பூட்டுகிறது. அவரே வானத்திலிருந்து பூமிக்கு வந்தவர். அநேகரை மீட்கும்படியாக தனது ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தவர். இஸ்ரவேல் மக்கள் கானானிலே வந்து அடைந்தபொழுது மன்னா நின்று போயிற்று. அப்பொழுது அந்த தேசத்து தானியத்தை சாப்பிட ஆரம்பித்தார்கள். யோசுவா 5:13-15 வாசிக்கிறேன். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களைச் சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களைச் சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்கிறது என்னவென்று கேட்டான். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். இதுதான் யோசுவாவின் அழைப்பும் அவனை அனுப்பும் காரியமும். எரியும் முச்செடியின் அருகே மீதியான் தேசத்திலே மோசே அழைக்கப்பட்டது போல இங்கே யோசுவா பணிக்கு அழைக்கப்படுகிறார். மோசேயும் கால்களில் இருந்த பாதரட்சைகளை கழற்றும்படியாய் கூறப்பட்டது. ஏனென்றால் அவர்கள் நின்ற பூமி பரிசுத்தமானது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் தங்கியிருக்கும் ஸ்தானம் பரிசுத்தமானது. இஸ்ரேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து மறுகரையிலே பாளையம் இறங்கியிருக்கிறார்கள். ஒரு நாள் காலையிலே யோசுவா எழுந்து தனக்கு முன்னாலே இருக்கிற எல்லா காரியங்களையும் கவனமாய் பார்க்கிறார். அது கண்கொள்ளா காட்சியாய் இருந்திருக்கிறது. 12 கோத்திரத்து மக்களும் ஆங்காங்கே பாளையம் இறங்கியிருக்கிறார்கள். ஒருவேளை அந்த காட்சியை கண்ட அவனுக்குள்ளே ஒரு விதமான பெருமை கூட உண்டாயிருந்திருக்கலாம். அவனே இவர்கள் எல்லாருக்கும் பொறுப்பானவனாயிருக்கிறான். இப்பொழுது பாளையத்தின் ஓரத்திலே கவனித்து பார்க்கிறான். அங்கே உருவின பட்டயத்தோடு ஒருவர் நிற்கிறார். ஒருவேளை யோசுவா என்ன யோசித்திருக்கலாம்? இங்கே யாரோ நான் தான் எல்லாவற்றிற்கும் பொறுப்பு என்பதை அறியாமல் இருக்கிறார்கள் போல. நான் போய் அவன் யார் என்று பார்த்து அவனை வைக்க வேண்டிய இடத்திலே வைக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டு போயிருப்பான். அங்கே சென்றபொழுது அவன் கேட்கிறான், நீர் எங்களை சேர்ந்தவரா எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரா என்று கேட்டான். அதன் பொருள் என்ன? ஐயா, இங்கே நிற்கிறீரே, என்னதான் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்? பட்டயத்தை உருவும்படியாக யார் உண்மை சொன்னது என்பது போல கேட்கிறான். இங்கே நிற்பது யார்? இயேசு கிறிஸ்து. அங்கே கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக நிற்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். உடனடியாக யோசுவா என்ன செய்தார் கவனித்தீர்களா? முகங்குப்புற அவர் பாதத்திலே விழுகிறார். அந்த சேனைகளுக்கெல்லாம் அதிபதி தான் அல்ல என்பதை ஒரு நொடியிலே உணர்ந்து கொள்கிறார். அது தேவனுடைய சிம்மாசனத்திலே இருக்கிறது. தேவனே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்கிறவர். யோசுவா அந்த சேனைகளின் அதிபதியாக இல்லை என்பதை அறிந்திருந்தார். தனக்கு மேலே ஒருவர் இருக்கிறார், அவரிடத்திலிருந்தே கட்டளைகளை பெற்றுக் கொள்கிறேன் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். அடுத்த அதிகாரத்திலே எரிகோ நகரத்தை சுற்றி செல்லும்பொழுது எப்படி அவர் கட்டளை பெற்றுக் கொள்கிறார் என்பதை நாம் பார்க்கப் போகிறோம். அவ்வாறு அவர்கள் சுற்றி வந்தபொழுது 6வது நாள் யோசுவாவை நீங்கள் நிறுத்தி, யோசுவா, இப்படி இந்த எரிகோ பட்டணத்தை சுற்றி சுற்றி செல்வது முட்டாள்தனமாக இல்லையா என்று கேட்பீர்கள் என்றால், ஆமாம், நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் என்று கூறியிருப்பான். அப்படியென்றால் ஏன் நீ இதை செய்கிறாய்? நீதான் இந்த சேனைகளுக்கெல்லாம் தலைவராயிருக்கிறாயே என்று கேட்டால், உடனடியாக யோசுவா அவனை பார்த்து, நீ தவறாக சொல்கிறாய். நான் மேலே ஒருவரிடத்திலிருந்து கட்டளையை பெற்று அதன்படிதான் செய்கிறேன். நான் சொந்தமாய் எதையும் செய்யவில்லை, கட்டளையை பெற்றே செய்கிறேன் என்று கூறியிருப்பான். ஆம் பிரிமானுள்ளே, கர்த்தருடைய பணியிலே பொறுப்பிலே இருக்கிறவர்களும் தாங்களே எல்லாவற்றிற்கும் அதிகாரிகள் என்ற எண்ணமற்றவர்களாக எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து கேட்டு அவருடைய சித்தத்தை மட்டுமே செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இது நமக்கு ஒரு அருமையான பாடமாயிருக்கிறது. தொடர்ந்து யோசுவா ஆறாம் அதிகாரத்திற்குள்ளே நாம் பிரவேசிப்போம். இங்கே எரிகோவை அவர்கள் பின்பற்றியதை குறித்து பார்க்கப் போகிறோம். வாக்குத்தத்த பூமியை கைப்பற்றும் முதல் சம்பவம் இது. இப்பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் யோர்தான் நதியை கடந்து அற்புதமான முறையிலே வாக்குத்தத்த பூமிக்குள்ளே நுழைந்து விட்டார்கள். கோடை காலத்திலே யோர்தான் நதி சிறிய ஒரு ஓடையாகத்தான் இருக்கும். ஆனால் மழை காலத்திலே எப்பொழுதும் அதிலே வெள்ளம் கரைபுரண்டு ஓடும். ஞாபகம் இருக்கிறதா? ஆசாரியர்கள் சுமந்து வந்த உடன்படிக்கை பெட்டி யோர்தானின் கரையிலே நின்றது. உடன்படிக்கை பெட்டி இயேசுவின் பிரசன்னத்தை நினைப்பூட்டுகிறது. அப்பொழுது அந்த தண்ணீர் ஓடி வந்தது அப்படியே ஒரு பக்கமாக நின்று விடுகிறது. எல்லா ஜனங்களும் கடந்து செல்லும் மட்டும் ஆசாரியர்கள் அந்த இடத்திலேயே நிற்கிறார்கள். அவர்கள் கடந்தபொழுது நதியின் மத்தியிலே 12 கற்களும் நதியின் கரையிலே 12 கற்களுமாக நாட்டப்பட்டன. இப்பொழுது யோர்தான் நதிக்கு மேற்கு பக்கமாக இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கியிருக்கிறார்கள். ஒரு எதிர்பார்ப்போடு அங்கே இருக்கிறார்கள். பாலும் தேனும் ஓடுகிற இந்த வாக்குத்தத்த பூமியை தான் கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு பண்ணியிருந்தார். இந்த தேசத்தை தான் அவர்கள் சுதந்திரிக்கும்படியாக கட்டளை பெற்றிருந்தார்கள். உண்மையாகவே அவருடைய உள்ளம் பூரித்து போயிருந்தது. எதிர்பார்ப்பு ஒரு பக்கம், மகிழ்ச்சி ஒரு பக்கமாக நிரம்பியிருந்தார்கள். பின்னர் அவர்கள் விருத்த சேதனம் செய்யப்பட்டார்கள். அது தேவன் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையின் ஒரு அடையாளம். அந்த உடன்படிக்கையின் ஒரு பகுதிதான் இந்த தேசம் அவர்களுக்கு சொந்தமாக கர்த்தர் கொடுக்கிறார் என்பது. யோசுவா கூர்மையான கத்திகளை செய்தான். அருமையான சகோதரனை சகோதரியே, இது எதை நமக்கு நினைப்பூட்டுகிறது? கூர்மையான கத்தி என்பது கர்த்தருடைய வார்த்தையை குறித்து நமக்கு சொல்லுகிறது. இவரே 4:12 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையெல்லாம் யோசனைகளையெல்லாம் வரையறுக்கிறதாயும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், அது பிரிக்கக்கூடியதே. இன்று நம்முடைய சமுதாயத்திலே எத்தனையோ ஒழுக்கக்கேடான காரியங்களும் சரியென்று பலரால் ஒத்துக்கொள்ளப்படுகிறது. ஆனால் இன்றும் கர்த்தருடைய வசனத்திலே தவறு எது சரி எது என்பது விளக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஒழுக்க நெறியை நாம் கர்த்தருடைய வேதத்திலிருந்து பெற்றுக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு ஒழுக்க நெறிக்கும் கர்த்தருடைய வேதத்தையே நாம் ஏறிட்டு பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்பாதவரை நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. தேசத்தை கைப்பற்றுவதற்கு அடுத்த நிபந்தனை என்னவென்றால், கர்த்தருடைய சேனையின் அதிபதியை குறித்த ஒரு காட்சி. அதாவது யோசுவா தேவனிடத்திலிருந்து கட்டளையை பெற்றுக் கொள்ளப் போகிறான். முதலாவது எரிகோவை அவர்கள் கைப்பற்ற வேண்டும். எரிகோ பட்டணத்தையும் ஆய் பட்டணத்தையும் அவர்கள் கைப்பற்றும் பொழுது தேசத்தின் மத்திய பகுதி அவர்களுக்கு சொந்தமாகிறது. அதற்கு பின்னர் அவர்கள் தெற்கு நோக்கி செல்ல வேண்டும். இவ்வாறு தேசத்தை அவர்கள் பிரிக்க வேண்டியவர்களாக இருந்தார்கள். அதாவது எதிரிகளுக்கு இடையிலே ஒரு பிளவை ஏற்படுத்த வேண்டும். பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் கைப்பற்ற முடியும். முதல் உலக மகா யுத்தத்திலேயும் இரண்டாவது உலக மகா யுத்தத்திலேயும் இதுவே பின்பற்றப்பட்டது. இருந்தாலும் எரிகோவை அவர்கள் கைப்பற்றிய வழிமுறை அடுத்த முறை பின்பற்றப்படவில்லை. பாருங்கள், யோசுவா 6:1. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கவனித்தீர்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் தாக்குவார்கள் என்பதற்காக எரிகோ பட்டணம் ஆயத்தமாகிவிட்டது. இவ்வளவு சீக்கிரமாக இஸ்ரவேல் ஜனங்கள் வருவார்கள் என்பதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. எனவே எரிகோவின் வாசல் மூடப்பட்டுவிட்டது. வசனங்கள் 2-5 வாசிக்கிறேன். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7 பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனி இடும்போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏறக்கடவர்கள்
என்றார்.
அருமையானவர்களே, அவர்கள் யுத்தத்திற்கு புறப்படும் முதல் நாள் முதல் யோசுவா கர்த்தருடைய கற்பனைகளை வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே கடைபிடித்தார். வசனங்கள் 8-11 வரை வாசிக்கிறேன். யோசுவா 6:8 முதல். யோசுவா ஜனங்களிடத்தில் பேசினவுடனே தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடித்திருக்கிற 7 ஆசாரியர்கள் கர்த்தருக்கு முன்பாக நடந்து எக்காலங்களை ஊதினார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு பின் சென்றது. எக்காலங்களை ஊதுகிற ஆசாரியருக்கு முன் யுத்த சன்னத்தரானவர்கள் நடந்தார்கள். பின்தண்டு எக்காலங்கள் ஊதப்படும் போது பெட்டிக்கு பின் சென்றது. யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான். அப்படியே கர்த்தரின் பெட்டியை பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வர பண்ணினான். அவர்கள் திரும்ப பாளையத்திலே வந்து பாளையத்தில் ராத்தங்கினார்கள். எரிகோ பட்டணம் ஆயத்தமாகிறது. எரிகோ மதிலின் மேலே அநேக போர் வீரர்கள் சுற்றி நின்று பார்த்துக் கொண்டிருந்திருப்பார்கள். காவலாளிகள் முக்கியமான வாசலிலேயும் நின்றிருப்பார்கள். கீழே பட்டணத்திற்குள்ளே இருக்கும் மக்கள் கோட்டை சுவரிலிருந்து பார்த்தவர்கள் சொல்லும் செய்தியை கேட்டார்கள். அதோ நம்முடைய எதிரிகள் வந்துவிட்டார்கள் என்று சொல்லியிருப்பார்கள். இப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் பட்டணத்தை நோக்கி போகிறார்கள். அவர்கள் செல்லும் பவனியின் முன்னாலே ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிச் செல்கிறார்கள். அதற்கு முன்னாலே 7 கொம்பு எக்காலங்களை வைத்துக் கொண்டு போகிறார்கள். நாம் ஆயத்தமாவோம், இதோ வந்துவிட்டார்கள் என்று கோட்டையின் மேலிருந்து சேவகன் கத்தியிருப்பான். நேராக வாசலிலே போய் அவர்கள் தாக்கப் போகிறார்கள் என்றுதான் அவர்கள் எதிர்பார்த்திருந்திருப்பார்கள். எனவே எரிகோவின் சேனை அனைத்தும் எரிகோவின் வாசல் அருகே ஆயத்தமாய் நிற்கிறது. அந்த கதவு உடைக்கப்படும் என்றால் போர் புரிய அவர்கள் ஆயத்தத்தோடு நின்றார்கள். அப்பொழுது வினோதமான ஒரு காரியம் நடைபெறுகிறது. மீண்டுமாக காவலாளி சொல்கிறான், அவர்கள் இங்கே நம்மை தாக்கவில்லை, அவர்கள் திரும்பி மற்றொரு இடத்திற்கு போகிறார்கள் என்று சொல்லியிருப்பார்கள். எனவே உள்ளே இருந்த வீரர்களும் மற்ற திசைகளிலே நடந்து சென்றிருப்பார்கள். பட்டணத்திற்குள்ளேயே பட்டணத்தின் சுவரை சுற்றி அவர்கள் சென்றிருப்பார்கள். கோட்டை சுவருக்கு மேலே இருந்தவர்கள் அதோ அங்கே போகிறார்கள், அங்கே போகிறார்கள், இங்கே போகிறார்கள் என்று அவருடைய திசையை சொல்லிக் கொண்டே இருந்திருப்பார்கள். ஒரு முறை சுற்றி வந்து அவர்கள் தாக்காமல் மீண்டுமாக தங்கள் பாளையத்திற்கு போய்விட்டார்கள். ஒரு காரியம் திட்டமாக நாம் சிந்திக்கக்கூடியதாயிருக்கிறது. அந்த இரவிலே அந்த அரசனும் தூங்கியிருக்க மாட்டான், அந்த இரவிலே படை வீரர்களும் தூங்கியிருக்க மாட்டார்கள். தொடர்ந்து என்ன நடந்தது என்பதை நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே சிந்திப்போம். இன்று நாம் சிந்தித்த காரியங்களை ஒரு முறை கூட நம் மனதிலே கொண்டு வருவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். தான் சேனையின் அதிபதி அல்ல, கர்த்தரே சேனையின் அதிபதி என்பதை அறிந்து கொண்ட யோசுவா கர்த்தரிடத்திலிருந்து செய்தியை பெற்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வார்த்தையும் தவறாமல் அப்படியே நிறைவேற்ற வழி நடத்துகிறான். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த எங்களுக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் நம்முடைய யுத்தத்தை நடத்துகிறவர் கர்த்தராயிருக்கிறார். எந்த ஒரு சோதனையின் வேளையிலேயும் எதிர்ப்பின் வேளையிலேயும் கர்த்தர் என்ன சொல்கிறார், அவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்பதைத்தான் நாம் கவனித்து பார்க்கிறவர்களாய் இருப்போம் என்றால் அவர் நம்மை தெளிவாக வழி நடத்துவார். ஒருவேளை நம்மை புரியாத பாதைகளிலே அவர் வழி நடத்தினாலும், நாம் விளங்கிக் கொள்ள முடியாத காரியங்களுக்கு நேராய் நம்மை வழி நடத்தினாலும், அவருடைய வார்த்தைக்கு மட்டும் நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் இருப்போம் என்றால் வெற்றி நமதே என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் ஆவிக்குரிய போராட்டங்களிலே உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் காத்திருந்து உம்முடைய வசனங்களை அறிந்து உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். யோசுவாவைப் போல திறந்த கண்களும் திறந்த காதுகளும் உள்ளவர்களாய் நாங்கள் எப்பொழுதும் இருக்கவும், உமக்கு கீழ்ப்படிவதே எங்களுடைய வாழ்க்கையின் பிரதானமான காரியமாய் இருக்கவும் நீரே எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் வினோதமான காரியங்களை செய்யும்படியாக நீர் எங்களை வழி நடத்தினாலும், நாங்கள் புரிந்து கொள்ள முடியாத காரியங்களை செய்யும்படியாக நீர் சொன்னாலும், அதற்கும் கீழ்ப்படிய எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாக எங்களை காத்துக்கொள்ளும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு வெற்றியுள்ள ஜீவியத்தை கர்த்தர்தாமே அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார்.
சந்தர்ப்பம் அதிகமே, சந்தர்ப்பம் அதிகமே, சந்தர்ப்பம் அதிகமே, சிந்தித்து பார்க்கணுமே. செடியும் கொடியும் ஒன்றாய் என்றும் இணைந்து வாழ வேண்டும், நாம் இணைந்து வாழ வேண்டும். ஏனக்காய் வருந்த வேண்டா, ஏனக்காய் வருந்த வேண்டா, சலே மாதே ஏனக்காய் வருந்த வேண்டா.
ஏமக்காய் வருந்து நின்றோ, ஏமக்காய் வருந்து நின்றோ, சலே ராஜா எங்கள் நேரக்கம் கொள்ளும்.
ஏனக்காய் வருந்த வேண்டா, ஏனக்காய் வருந்த வேண்டா, எருசலேம் மாதே ஏனக்காய் வருந்த வேண்டா.
ஏமக்காய் வருந்து நின்றோ, ஏமக்காய் வருந்து நின்றோ, எருசலேம் ராஜா எங்கள் நீரக்கம் கொள்ளும்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். எரேமியா 7:23 முன்பாகம். எரேமியா 7:23 முன்பாகம்.